உண்மையிலும் வாழழைக்கிது. ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பழியிது. ஆவியிலும் உண்மையிலும் வாழழைக்கிது. ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பழியிது. உயிரில் கலந்த பழியிது, உறவை வளர்க்கும் பழியிது, நெஞ்சில் நிகழும் பழியிது, என்றும் அழிய பழியிது.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் திருவோடு இணைந்து இன்றைய நாளில் ஜபமாலை அன்னையினுடைய திருவிழாவினை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஜபமாலை நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள், நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் நமக்கு விடுதலை தரக்கூடியவையாக, பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவையாக இருக்கின்றன. இந்த ஜபமாலை அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதல்ல, மாறாக இந்த ஜபமாலையில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கின்றது, ஆசீர்வாதம் கிடைக்கின்றது என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவே இந்த ஜபமாலையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாம் நாடுவோம். அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இத்தகைய அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
ஏனெனில்
என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரேயிரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருளவும் வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீரங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 12-14 வரை. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதை. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதை. உந்தன் குரலை கேட்டு உன்னை மீட்டு வானகம் சேர்க்கும் தேவனவ என்று அழைத்து பேசு பேசு உன் கதை. உயிராய் மண்ணில் சுடரானையா வாழ்வாய் வழியாய் உயிராய் மண்ணில் அனையா சுடராய் ஒளியாய் வந்தார் மாப்பரன் இயேசு உயிர் தந்துணை மீட்டார் இயேசு. கல்வாரி சிகரமதில் இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையே. அல்லேலூயா நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26-38 வரை. 6 கபரியேல் என்னும் வானத்தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவில் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நாளில் ஜெபமாலையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் வந்து சிந்திக்க இருக்கின்றோம். புனித பெர்னார்டு, அவரோடு வாழ்ந்த இன்னொரு துறவி, அன்னை மரியாளுக்கு வேறு ஏதாவது பெயர் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார். பெர்னார்டு மிக அழகாக கூறுகின்றார், அன்னை மரியாள் மேரி இஸ் அன் அசண்டன் அண்ட் டிசண்டன்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது மண்ணுலகில் இருக்கக்கூடிய நம்முடைய மன்றாட்டுக்களை, நம்முடைய தேவைகளை விண்ணுலகில் இருக்கக்கூடிய கடவுளிடத்தில் எடுத்து செல்வதும், விண்ணுலகில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, அந்த கொடைகளை நமக்கு பெற்று கொடுப்பதற்காக மண்ணுலகிற்கு வருவதும் தான் அன்னை மரியாளுடைய பணி என்று புனித பெர்னார்டு குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே அவருடைய கூற்று நமக்கு மிக பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போல் இன்னும் அன்னை மரியாளுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கின்றார். அது என்ன அப்படின்னா, சீயிங் அண்ட் ஹேசனிங், உணர்தல் அண்ட் விரைந்து செல்லுதல். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 வந்து பார்க்குறோம். கானாவூர் திருமணம். அந்த கானாவூர் திருமணத்தில் அந்த திராட்சை ரசம் தேர்ந்து விட்டது. அந்த திருமண வீட்டாருடைய சூழலை அன்னை மரியாள் பார்க்கிறார், அந்த உணர்கின்றார். பார்த்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்படியே நின்று விடவில்லை. என்ன செய்கிறாங்க? விரைந்து செல்கிறார். என்ன விரைந்து செல்கிறாங்க? தன்னுடைய மகன்கிட்ட போகிறாங்க. மகன்கிட்ட போயிட்டு அங்கே வந்து பரிந்து பேசுகின்றார். ஏதாவது அந்த வீட்டுக்கு செய்ப்பா, இந்த திருமண வீட்டாருடைய அந்த குறைகளை தேவைகளை வந்து நிறைவேற்றிருப்பா அப்படின்னு சொல்லி அங்கு தன்னுடைய திருமகனிடத்திலே விரைந்து சென்று அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். இதுதான் புனித பெர்னார்டு வந்து அன்னை மரியாளை குறித்து பேசுகின்ற பொழுது, சீயிங் அண்ட் ஹேசனிங், உணர்தல் அண்ட் விரைந்து செல்லுதல். அதே போல் இன்னும் ஒருபடி மேலே அன்னை மரியாளை குறித்து பெர்னார்டு இவ்வாறு கூறுகின்றார், 1000 கண்களை உடையவள் அன்னை மரியாள். யார் யாருக்கு என்ன வரங்கள் தேவையோ அதை உற்று நோக்கி கவனித்து அவர்களுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர் அன்னை மரியாள் என்று புனித பெர்னார்து அன்னை மரியாளை குறித்து கூறுகின்றார். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான பெருமைகளையும் புண்ணியங்களையும் மதிப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய அன்னையினுடைய விழாவினைத்தான் இன்றைய நாளில் நாம் ஜபமாலை அன்னையினுடைய திருவிழாவாக நாம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த ஜபமாலையினுடைய வரலாறு எப்படி வந்து உருவானது? தொடக்க காலகட்டத்தில், குறிப்பாக இந்த துறவு வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டங்களில் துறவிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த திருப்பாடல் 150 ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து ஜபம் செய்து கொண்டே இருப்பார்கள், தியானித்து கொண்டே இருப்பாங்க. அப்படி இந்த படிக்காத துறவிகளுக்கு வந்து என்ன செய்வது என்று அவர்கள் சிந்தித்த பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜபமாலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜபம், அதே போல் அன்னை மரியாளுக்கு வானதூதருக்குரிய அந்த மங்கள வார்த்தை, மற்றும் அந்த எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்திய செய்தி, இதோடு சேர்ந்து பாவிகளுக்காக மன்றாட, அங்கு துறவிகளுக்காக அங்கு அந்த தொடக்க கால திருச்சபை ஏற்படுத்திய அந்த ஜபம், இந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க அல்லது மங்கள வார்த்தை ஜபம், இதுதான் காலப்போக்கில் அந்த படிக்காத துறவிகள் ஜபிப்பதற்காக அந்த ஜபமாலை கற்றுக் கொடுக்கப்பட்டது அல்லது சொல்லித்தரப்பட்டது என்பது தான் இந்த ஜபமாலையினுடைய ஒரு வரலாற்று பார்வையாக நாம் வந்து பார்க்குறோம். இப்படி இந்த ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து வெற்றி கிடைக்குமா அல்லது பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கின்ற பொழுது, நிச்சயமா இந்த ஜபமாலையை ஜபிக்கின்ற பொழுது நமக்கு வந்து எண்ணிலடங்கா பலன்கள் கிடைக்கின்றன. திருச்சபையினுடைய வரலாற்றில் நாம் வந்து பார்க்குறோம், 13ஆம் நூற்றாண்டில் ஒரு தப்பறை கொள்கை, ஆல்ஃபிஜென்சியம் என்கிற ஒரு தப்பறை கொள்கை வந்து இருக்கிறது. அந்த தப்பறை கொள்கையினுடைய அந்த பரப்புரை என்ன அப்படின்னா, கடவுள் நல்லவர், அழகை வந்து தீயது, கடவுளிடத்திலிருந்து நல்லது வரக்கூடும், சாத்தானிடமிருந்து அல்லது அழகிடமிருந்து தீய சிந்தனைகள் கெட்ட செயல்பாடுகள் வெளிவரும். அதே போல் மனிதனுடைய உடல் வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, ஆன்மாவாக உடலாக, ஆன்மா வந்து நல்லது உடல் வந்து தீமையானது என்று இந்த தப்பறை கொள்கையானது 13ஆம் நூற்றாண்டில் நம்முடைய கத்தோலிக்க திரு அவைக்கு ஒரு பெரும் நெருக்கடியை, சவாலை வந்து கொடுத்தது. நிறைய மக்கள் இந்த தப்பறை கொள்கையை பின்பற்றி போகிறாங்க. இப்போது அந்த நேரத்தில் அப்போதைய திருத்தந்தை 5ஆம் இன்னசென்ட் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, சாமிநாதர், புனித சாமிநாதர் என்பவரை அங்கே வந்து நியமிக்கிறார். நீ இந்த தப்பறை கொள்கைக்கு எதிராக போராடு, மக்களை வந்து கத்தோலிக்க திருச்சபையை நோக்கி இழுத்து வா, கொண்டு வா என்று சொல்லி அங்கே வந்து ஆணையிடுகிறார். இப்போ இவர் என்ன செய்கிறார், ஜபம் செய்கிறார், ஒன்றும் பலன் வந்து கிடைக்கல. அப்போ ஒரு நாள் அன்னை மரியாள் வந்து இவருக்கு வந்து வானத்தூதர்களோடு காட்சி கொடுக்கிறார். சாமிநாதர்கிட்ட அன்னை மரியாள் வந்து காட்சி கொடுத்து இவ்வாறு சொல்கின்றார், நீ ஜபமாலை செய், மக்களை ஜபமாலை சொல்ல சொல், அப்படி அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் வந்து விடுதலை பெறுவார்கள், நம்பிக்கை இழந்து போன நம்பிக்கை மீண்டும் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வார்கள், புதுப்பித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் புனித சாமிநாதருக்கு வந்து காட்சி கொடுத்து சொல்கின்றார். அதற்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து இந்த ஜபமாலையானது ஜபிக்க ஆரம்பிக்கப்படுகின்றது. அப்படி ஜபிக்க ஆரம்பித்த உடனே இந்த தப்பறை கொள்கையானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு மக்கள் மத்தியிலிருந்து அங்கு மறைந்து போகக்கூடிய ஒரு சூழல், இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல். ஆக இந்த ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது தப்பறை கொள்கைகள், கடவுளுக்கு எதிரான கொள்கைகள் எதெல்லாம் இருக்கின்றதோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துவிடும் என்பதைத்தான் இந்த நிகழ்வானது நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றது. அதே போல் 16ஆம் நூற்றாண்டில் இன்னொரு நிகழ்வு நடக்கின்றது. துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் போர் நடக்கிறது, கடலில் வந்து நடக்கிறது. அப்போ இந்த துருக்கியர்கள்ட்ட வந்து 300 கப்பல்கள் வந்து இருந்ததாக வரலாறு வந்து கூறுகின்றன. இப்போ கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இவ்வளவு பெரிய இந்த துருக்கியர்களை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான அந்த கப்பலோ அல்லது ஆள்பலமோ அந்த வலிமையோ அவங்களுக்கு வந்து இல்லை. இப்போ இந்த நேரத்தில் அப்போதைய திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லா மக்களையும் ஜபமாலை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிவிப்பு கொடுக்கின்றார். இப்போ அந்த போர் நடந்து முடியும் வரை எல்லா இடங்களிலும் வந்து ஜபமாலையானது ஜபிக்கப்படுகின்றது. இப்போ போர் முடிகின்றது. இப்போ அந்த போரின் இறுதியில் வந்து எத்தனை கப்பல்கள் வந்து இருக்கிறது அப்படின்னா, 13 கப்பல்கள் தான் வந்து துருக்கியர்கள்ட்ட இருந்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த மற்ற கப்பல்கள்லாம் எங்கே போய்விட்டன? ஒருவேளை அந்த கடலில் வந்து அமுங்கி போயிருக்கலாம், மூழ்கி போயிருக்கலாம், அல்லது வந்து கிறிஸ்தவர்களால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என்பது தான் இந்த ஒரு வரலாற்று பார்வையாக நமக்கு இருக்கிறது. இந்த வரலாறு எதுவாக இருந்தாலும் அடிப்படையில் இந்த வெற்றி கிடைப்பதற்கு, கிறிஸ்தவர்கள் இந்த வெற்றியை சுவைப்பதற்கு எது வந்து எது அடித்தளமாக இருந்தது அப்படின்னா, அவர்கள் ஜபமாலையை அவர்கள் ஜபித்தார்கள். இந்த எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றதோ, துன்பங்கள் வருகின்றதோ, அப்பொழுதெல்லாம் நாம் வந்து ஜபமாலையை ஜபிக்கின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போய்விடுகின்றன என்பதுதான் இந்த இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. 1994 ருவாண்டாவில் ஒரு இனப்படுகொலை வந்து நடக்கிறது. அந்த இனப்படுகொலையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு வந்து நமக்கு வந்து நடக்கிறது. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, 91 நாட்கள் இமாக்குலேட் என்கிற அந்த பெண்மணி அவரோடு இணைந்து மற்ற 6 பெண்மணிகள் 7 பேரும் சேர்ந்து கழிப்பறைக்குள்ள அந்த இனப்படுகொலையிலிருந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கழிப்பறைக்குள்ளே அவர்கள் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். 91 நாட்கள் அந்த கழிப்பறைக்குள்ளே அவர்கள் வந்து இருந்து இருக்கிறார்கள். இந்த 91 நாட்களும் அவர்கள் உயிரோடு வாழ்வதற்கு, அந்த ஆபத்திலிருந்து அவர்கள் வந்து விடுதலை பெறுவதற்கு எது உதவியாக இருந்தது அப்படின்னா, ஜபமாலை தான். அது அந்த இமாக்குலேட் என்கிற அந்த பெண்மணி வந்து நீங்கள் யூடியூப்பில் கூட நீ போட்டு பார்க்கலாம். அந்த ருவாண்டா 1994 நடந்த அந்த போர் இனப்படுகொலை நீங்கள் யூடியூப்பில் அல்லது கூகுளில் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிச்சயமாக அதோட வரலாற்றை வந்து பார்த்து கொள்ளலாம். அதே போல் இந்த இமாக்குலேங்கிற அந்த பெண்மணியினுடைய வாக்குமூலத்தை, சாட்சியத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த பெண்ணினுடைய சாட்சி நமக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் ஜபமாலைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய ஒன்றாக நமக்கு வந்து இருக்கிறது. ஆக இந்த 3 நிகழ்வுகளையும் நாம் வந்து தொகுத்து பார்க்கின்ற பொழுது, ஜபமாலை அன்னை மரியால் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அல்லது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கின்றது. இந்த வரலாற்றில் திருச்சிவின் வரலாற்றை படிக்கின்ற பொழுது, ஆங்காங்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள், போர்கள், தப்பறை கொள்கைகள், அல்லது இனப்படுகொலைகள், இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கின்றன. இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? அன்னை மரியாளை நாடுகின்றார்கள், அந்த ஜபத்தை சொல்லுகின்றார்கள். அந்த ஜபம், மங்கள வார்த்தை ஜபம், அல்ல ஜபமாலை அவர்கள் வந்து ஜபிக்கின்றார்கள். ஜபமாலை அவர்கள் ஜபிக்க ஜபிக்க அவர்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் அங்கு கடந்து வருவதை நாம் வந்து பார்த்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், நெருக்கடிகள். இப்போ அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாம் வந்து கடந்து வரணும், வெற்றி அடையணும் அப்படின்னா, நிச்சயமாக நாம் வந்து பல இடங்களுக்கு, நாம் புள்ளிய தலங்களுக்கு நாம் வந்து செல்கின்றோம். நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் வந்து பங்கெடுக்கின்றோம். நிச்சயமாக நாம் வந்து நற்கருணை கொண்டாட்டம் மிக மிக முக்கியம், அதுக்கு எந்த விதம் மாற்று கருத்தும் இல்லை. நற்கருணைக்கு அடுத்தபடியாக ஒரு வல்லமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஜபமாக இருப்பது எது அப்படின்னா, இந்த ஜபமாலை தான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், நிச்சயமாக இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து இருக்கும், மனம் சார்ந்த அந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து இருக்கும், அல்லது உறவு சார்ந்த சிக்கல்கள் நமக்கு வந்து இருக்கும். இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பண நெருக்கடியாக, பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அல்லது தீய சக்திகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் நம்மை வந்து தாக்காதவாறு இருக்கணும் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொரு நாளும் நாம் குறைந்தது ஒரு முறையாவது 53 மணி அந்த ஜபமாலையை நாம் வந்து ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்குள்ளே அன்னை மரியாளுடைய பரிந்துரை கிடைக்கின்றது. அன்னை மரியாளுடைய அந்த உடனிருப்பு நமக்கு வந்து மிக நிறைவாக கிடைக்கின்றது. இப்போ அடுத்த கேள்வி, சபக்காரவங்களாம் நம்மளை பார்த்து கேட்குறாங்க, ஏன் கத்தோலிக்கர்கள் நீங்கள் ஜபமாலை ஜபிக்கிறீங்க? இப்போ ஜபமாலையில் நம்ம எதை நம்ம வந்து ஜபிக்கின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தையை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடையே. இந்த இறை வார்த்தை யார் சொன்னது? அன்னை மரியாளுக்கு கபிரியல் தூதர் மங்கள வார்த்தையாக சொன்ன செய்தி. அதற்கு அடுத்தபடியாக எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்திய செய்தி. இதைத்தான் நாம் வந்து ஜபமாக நாம் வந்து சொல்லுகின்றோம். இறுதியில் தான் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். இந்த பகுதி எப்பொழுது நமக்கு வந்து தொகுக்கப்படுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, 4வது நூற்றாண்டில் தொடக்க கால திருச்சபையில் அந்த திரு அவை தந்தையர்கள் திருத்தந்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அன்னை மரியாளுடைய அந்த உதவியை நான் வந்து நாட வேண்டும் என்பதற்காக அங்கு அன்னை மரியாளிடம் ஜெபிப்பதற்காக அந்த மங்கள வார்த்தையினுடைய 2வது பகுதியானது தொகுக்கப்படுகின்றது. அப்போ அடிப்படையில் நாம் அந்த ஜபமாலை நாம் வந்து ஜெபிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வந்து துதிக்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வந்து ஜபம் செய்கின்றோம். இன்னும் ஒருபடி மேலாக ஜபமாலையில் வரக்கூடிய அந்த மறையுண்மைகளை பாருங்களேன். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள், துயர் நிறை மறையுண்மைகள், அதே போல் மாட்சிமை நிறை மறையுண்மைகள், ஒளியின் மறையுண்மைகள், இந்த 4 மறையுண்மைகள் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு காரியங்கள் அது இதெல்லாம் இதை குறித்து நாம் தியானிக்கின்றோம். இயேசுவினுடைய வாழ்வு, இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய பாடுகள், இயேசுவினுடைய உயிர்ப்பு, அவர் இந்த உலகில் செய்த ஆற்றிய பணிகள், இதுதான் இந்த ஜபமாலையில் அந்த 4 மறையுண்மைகளும் நமக்கு வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக அல்லது உணர்த்தக்கூடிய ஒன்றாக நமக்கு வந்து இருக்கிறது. இதில் எங்கேயாவது நாம் வந்து அன்னை மரியால உயர்த்தி பிடிச்சிருக்கிறோமா, தூக்கி பிடிச்சிருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. மாறாக இயேசுவை தான் இந்த ஜபமாலையில் இயேசுவை, அவருடைய பாடுகளை, அவருடைய பிறப்பை, அவருடைய உயிர்ப்பை, அவர் இந்த உலகில் செய்த புதுமைகளை, வல்ல செயல்களை நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நாம் வந்து தியானித்து கொண்டிருக்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மன வலிமை ஜபமாக சொல்லுகின்ற பொழுது, திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வந்து வாசிக்கின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது, ஜபிக்கின்ற பொழுது, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தடைகள், நம்முடைய அந்த பிரச்சனைகள், உடல் நோய்கள், மனப்பாரங்கள், மனச்சுமைகள் எல்லாமே என்ன செஞ்சிருது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்விடுகின்றது. அதனால தான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை என்ன செய்யுது அப்படின்னா, குறைந்தது ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு முறையாவது இந்த ஜபமாலையை நாம் ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு வந்து வலியுறுத்துகிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இப்போது இந்த ஜபமாலையினுடைய முக்கியத்துவம், ஜபமாலையினுடைய வரலாறு, ஜபமாலை நமக்கு கொடுக்கக்கூடிய விடுதலை என்ன என்பதை குறித்து நாம் வந்து ஆழமாக நாம் வந்து சிந்தித்திருக்கின்றோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜபமாலை நமக்கு வந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னா, அல்லது நாம் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நிச்சயமாக கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாருமே ஜபமாலையை ஜபிக்க வேண்டும். பதுவை அந்தோனியார் அவர் வந்து மிக அழகாக ஜபமாலையை குறித்து நமக்கு வந்து சொல்லுகின்றார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீக் ரெஃப்யூஜ் இன் மேரி, ஃபார் சீ இஸ் த சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ். அன்னை மரியாளிடம் அடைக்கலம் தேடுங்கள், அவர் நமக்கு வந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக, நம்மை வந்து பாதுகாக்கக்கூடியவராக அன்னை மரியாள் இருக்கின்றார் என்பதுதான் இங்கு புனித பதுவை அந்தோனியாருடைய கூற்றாக நமக்கு வந்து இருக்கிறது. விவிலியத்தில் நாம் வந்து பார்க்குறோம் அடைக்கல நகர்கள். இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 19 நாம் வந்து பார்க்கின்றோம் அடைக்கல நகர்கள். இப்போ அடைக்கல நகர்கள் 3 இருக்கின்றன. அப்போ அந்த அடைக்கல நகருக்குள்ளே யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சு போகிறாங்களோ, கொலை செஞ்சுட்டு போனாலும் சரி, குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த அடைக்கல நகருக்குள்ளே போகிற அந்த வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, உள்நாட்டவராக இருந்தாலும் சரி, அந்த நகருக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இது நாம் வந்து இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 19 நாம் வந்து பார்க்குறோம். அதே போல் நாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அன்னை மரியாளிடம் அடைக்கலம் தேடுகின்ற பொழுது, அன்னை மரியாளை நாம் நாடுகின்ற பொழுது, அவருடைய அந்த ஜபமாலையை நாம் ஜபிக்கின்ற பொழுது, நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பாதுகாப்பு கிடைக்கிறது, நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இதைத்தான் புனித பதுவை அந்தோனியார் மிக அழகாக அன்னை மரியாளை குறித்து நமக்கு இந்த எடுத்துரைக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவினை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில், இந்த விழா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானியுங்கள். ஆண்டவருடைய அந்த வாழ்வு அங்கு சுருக்கமாக அந்த ஜபமாலையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜபமாலையில் யார் முக்கியமாக இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அங்கு மையமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை மையமாக வைத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு விடுதலை உண்டு. இதைதான் அன்னை மரியாள் இன்றைய நாளிலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் எடுத்துரைக்கின்றார். ஆகவே ஜபமாலையை ஜெபிப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஜபமாலை ஜெபிப்பதற்கே அணிவதற்கல்ல. இன்றைக்கு நாம் எல்லாருமே பாருங்கள், நம்முடைய கழுத்தில் வந்து விதவிதமான கலர்கள் வர்ணத்தில் வந்து ஜபமாலை அணிந்திருக்கின்றோம். அதில் டிசைன், வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. அப்போது எப்படி நாம் வந்து பல நேரங்கள் இது என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவர்களிடம் வந்து வெளிப்படுத்துவதற்காக அல்லது ஒரு ஃபேஷன், கிறிஸ்தவர்கள் சும்மா ஒரு வெளி பெருமைக்கு, அதற்காக நம்ம பல நேரங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஜபமாலையை நம்முடைய கழுத்தில் நாம் அணிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறாரு, ஜபமாலை ஜபிப்பதற்கே. ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஜபமாலை ஜபிப்போம். அதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் அனுதினமும் வாழ்வாக்குவோம். அத்தகைய அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
புகழோடு நான் வாழ